ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்குமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்திலும், நம்முடைய ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்திலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். விளைந்த தானியங்களை தேவன் அறுக்கக்கூடிய இந்த அருமையான காலப்பகுதியில், கடைசி கால பாதங்களினுடைய வாய்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாவரும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இது போல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியங்கள், அது மிகுந்த பிரயோஜனத்திற்கு ஏதுவானவைகள். நம்மளுடைய அந்த புது சிந்தையினுடைய வளர்ச்சிக்கும், நம்மளுடைய மேலான அந்த குணலட்சணங்களினுடைய வளர்ச்சிக்கும் வேண்டிய சத்திய வார்த்தைகளையும் தேவனுடைய உன்னதமான வசனங்களையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. எனவே தேவன் கிருபையாக இந்த ஒரு விஷயத்தை நம் மத்தியில் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். இது நம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறது மாத்திரமில்ல, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகா உன்னதமான வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு வேண்டிய ஆவியையும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. மேலும் இந்த ஒரு முதல் நாளில், இந்த ஒரு முதல் செக்ஷனில் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் எனக்கு கூட கொடுத்திருக்கிற ஜீவனுக்காகவும் பலத்திற்காகவும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை கூட நம் கர்த்தர் மூலம் நம் தேவனுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளை, நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பானது எபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்யூஸ், திறமைகளையும் நல்வாய்ப்புகளையும் தவற விடுதல் அல்லது தவறாக பயன்படுத்துதல். திறமைகளையும் நல்வாய்ப்புகளையும் தவற விடுதல் அல்லது தவறாக பயன்படுத்துதல், இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய சத்தியங்கள். முதலாவது தேவனுடைய இந்த வார்த்தைக்கு அல்லது பாடத்திற்கு ஆரம்பமாக வசன பகுதிகள் நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 வாசிக்கலாம்.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
சாலமோன் ஞானி மூலமாக எழுதப்பட்டிருக்கிற அருமையான ஒரு நீதி வாசகம் இது. பட் நமக்கு தெரியும், வேத வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அது தேவனுடைய மனுஷர்களுக்கானது. அந்த தேவனுடைய மனுஷர்கள் சுவிசேஷ யுகத்தை சார்ந்த பரிசுத்தவான்கள், விசேஷமாக நிறைவடைய வேண்டிய தன்மையில் இருக்கக்கூடிய பாத அங்கங்களுக்கு அப்படிப்பட்ட வேத வார்த்தைகளில் இருந்து தேவ சத்தியங்கள் அவர்களுடைய ஓட்டத்திற்கு பிரயோஜனமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தையில் ஒரு சிறு பகுதி தான் பார்க்கிறோம் இந்த நீதிமொழிகள் 3:5-6. இந்த வசனங்கள் வாசிக்கும் போது அருமையான ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்குது. தேவன் கையில் பெற்றிருக்கக்கூடிய இந்த பெரிய பரலோக வாய்ப்பு நம்ம அடையணும், நிறைவுக்குள்ளாக கடந்து போகணும்னா நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் செய்யக்கூடாதது என்ன, இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த ரெண்டு வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அதுல நாம் செய்ய வேண்டாதது அல்லது செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, சுய புத்தி மேல் சாயக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், விசேஷமாக கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ செய்யணும் கர்த்தர் மேல நம்பிக்கையோட, நம்மளுடைய முழு வாழ்க்கை முழுக்க கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழணும். செய்யக்கூடாதது நம்மளுடைய சுய புத்தி, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அதன் மேல நம்ம நம்பிக்கையோ அந்த பக்கம் சாயவோ கூடாது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம ஸ்டடி பண்ணணும், அப்பதான் அது நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஒரு வேர்ட்ஸ் ரீதியா நம்ம எடுத்துட்டோம் சொல்லிட்டா அது ரொம்ப சீக்கிரம் நம்ம விட்டு விலகிடும், நமக்குள்ள ஞாபகம் இல்லாமல் மறந்து போயிடும். பட் பைபிள்ல இருக்கிற அநேக கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையில வைத்து இந்த வசனங்களை நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம மனசுல ஏத்தணும்னா, நம்மளுடைய சிந்தையில இருந்து அந்த ட்ரூத் அது அழியாது, அது மாறாது. எனவே இந்த ஒரு வார்த்தையின் நிஜத்தை நம்ம பகுத்து பார்ப்பதற்காக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் அல்லது ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அவருடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் எவ்விதமாக பிரதிபலிச்சிச்சு, எவ்விதமாக செயல்பாட்டுக்குள்ள கடந்து வந்துச்சு, அதுதான் விஷயம். நம்ம அப்படி பார்க்க போகிற பழைய ஏற்பாட்டு சம்பவம் அல்லது கதாபாத்திரம் யார் அப்படின்னா, ரொம்ப பிரசித்தம் பழைய ஏற்பாட்டில், விசேஷமா ராஜாக்கள் காலத்தில் குறிப்பிடத்தக்கதான சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இஸ்ரேல் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும் போது அவர்கள் மத்தியில் ஒரு நிலையாக ஒரு மூன்று ராஜாக்கள் சரித்திரங்கள் கடந்து போச்சு. சவுல், தாவீது மற்றும் சாலமோன், இவங்களுடைய ராஜரீகத்திற்கு பிற்பாடு அந்த இஸ்ரேல் இரண்டு பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டுச்சு. வேத மாணவர்களாகிய நமக்கு அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது மாம்சீக இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் சம்பவிச்சுச்சு. அதே போல பார்க்கிறோம் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சுவிசேஷ யுகத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவம் கூட இரண்டு பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டுச்சு. இவ்விதமாக சுவிசேஷ யுகத்தில் நடந்த இந்த டிவிஷன் அது பழைய ஏற்பாட்டில் நிழலா பார்க்கும்போது, சாலமோனுக்கு அப்புறம் அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய கோத்திரங்கள் 10+2 பிரிக்கப்பட்டுச்சு. இது எதுக்கு சொல்றோம்னா, உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப அருமையாக அந்த சம்பவங்கள் உங்களுடைய ஞாபகத்திற்கு அது வந்திருக்கும். பட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவ்வளவு நேரம் நான் சொல்லின இன்ஃபர்மேஷன் அது ஒன்று ராஜாக்களினுடைய புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரங்கள்ல நம்ம வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது ரீட் பண்ணோம்னா சம்பவங்கள் ரொம்ப தெளிவா புரியும். பட் அந்த சம்பவத்திற்குள்ள ஒரு அருமையான கதாபாத்திரம் இருக்கிறார், ஒரு கேரக்டர். அவர் தான் இன்னைக்கு நமக்கு, இந்த கடைசி கால வாய்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மாதிரியாக, நம்மை எச்சரிப்பு காட்டக்கூடியவராக, நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், யெரொபெயாம். இஸ்ரேல் மத்தியில விசேஷமா அந்த 10 கோத்திரங்களுக்கு தேவனால முதல் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட யெரொபெயாம், அவர் தான் பார்க்கிறோம் நமக்கு வேண்டிய ஓர் அருமையான பாடமாக இந்த காலை நேரத்தில் அவர் இருக்கிறார். பட் பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் யெரொபெயாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா, கொஞ்சம் பைபிள் நாலேஜ் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், பைபிள்ல இஸ்ரேல் மத்தியில் ராஜாவா இருந்த யெரொபெயாம் என்பவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு யெரொபெயாம் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் ஒரே காலத்தை சார்ந்தவர்கள் இல்ல, அந்த ராஜாக்கள் காலம்தான். பட் ஒருத்தர் முதல் வாய்ப்பு, முதல் முதலா இஸ்ரேல் ரெண்டா உடையும் போது ராஜாவா வந்தவர். இன்னொருவர் அதுக்கப்புறம் குறைய ஏறக்குறைய ஒரு 300 வருஷங்களுக்கு பின்னாடி அதே பேர்ல ராஜாவா வந்தவர், அவரும் அதே 10 கோத்திரத்துக்கு தான் ராஜாவா வந்தார். எனவே ரெண்டு யெரொபெயாம் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அவர்களை பற்றி முதல்ல நம்ம வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள்.
யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை.
ஆமா, இந்த இடத்துல அந்த ரெண்டு ராஜாக்களுடைய பேர் ஒரே பகுதியில் வந்திருக்குது, யெரொபெயாம் யெரொபெயாம். முதல்ல உள்ளவர் யார்னா நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம், இன்னொருத்தர் நம்ம பார்க்கிறோம் யோவாசின் குமாரன் யெரொபெயாம். ரெண்டு பேரும் அந்த இஸ்ரேல்ல 10 கோத்திரத்திற்கு ராஜாவாக கால பகுதிகளில் அவங்க அரசாண்டவர்கள். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, தேவனுடைய கிருபையில கிடைக்கப்பட்ட அந்த நல் வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினவர்கள் இவங்க ரெண்டு பேருமே. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு பேரை பற்றியுமே பார்க்க முடியாது, இதுல ஒரு கேரக்டர், ஒரு யெரொபெயாம் பற்றி மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அது யார்னா நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். அதாவது இஸ்ரேல் தேசம் முதல் முதல தேவ சித்தத்தின்படியாக இரண்டாக அவங்க உடையும் போது தேவன் முதல் முறையாக அந்த 10 கோத்திரத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அந்த யெரொபெயாம் அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஓ ஸ்டடி கதாபாத்திரமாக அவர் இருக்கிறார். இப்பொழுது இந்த யெரொபெயாம் பற்றி ஓர் ஆரம்ப வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 11 அதிகாரம் 28 வசனம்.
யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான்.
ஆமா, அப்ப இந்த வார்த்தைகள்ல பாக்குறோம் யெரொபெயாம் என்பவர் ஓர் காரிய சமர்த்தனான வாலிபன். இவர் யார் அப்படின்னா சாலமோன் கிட்ட இருந்த ஓர் முக்கியமான வேலைக்காரன், ஒரு ஊழியன். பட் இவர் யாரு இல்ல இந்த யெரொபெயாம் அப்படின்னா, இவர் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது. இவருடைய தகப்பனோ இந்த யெரொபெயாமினுடைய ரிலேஷன் சொந்தக்காரவங்க யாரோ ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க கிடையாது. பட் யார் இவர் அப்படின்னா ஒரு ராஜா கிட்ட ஒரு வேலைக்காரனாக இருந்தவர். அப்போ ஒரு ராஜா கிட்ட வேலைக்காரனா இருக்கணும்னா சாதாரணமானவங்க இருக்க முடியாது. நிச்சயமாக குறிப்பிடத்தக்க சில திறமைகள் உள்ளவங்களைத்தான் ராஜா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வேலைக்காரர்களாக அவர் வைத்திருப்பார். அப்பேற்பட்ட முறையில தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது இவர் ஒரு பராக்கிரமசாலி. அது மாத்திரமில்ல, இவர் ஓர் காரிய சமர்த்தனான வாலிபன். அப்ப இந்த வார்த்தைகள் நம்ம ஸ்டடி பண்ணும்போது இவர் ஒரு பராக்கிரமசாலி, எனவே சாலமோன் இவரை தேர்ந்தெடுத்து வச்சிட்டார் தன் கூட உதவி செய்வதற்காக. ஆனா அப்படி பராக்கிரமசாலியா இருந்த இவர் சாலமோன் கிட்ட ஊழியம் பண்ணும்போது சாலமோன் ஒரு முக்கியமான காரியம் கண்டுபிடிச்சிட்டார். இவர் வெறும் பராக்கிரமசாலி மாத்திரம் இல்ல, இவர் யார் அப்படின்னா காரிய சமர்த்தனான வாலிபன். அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்லிட்டோம்னா இண்டஸ்ட்ரியஸ். அந்த இண்டஸ்ட்ரியஸ் என்ற வார்த்தைக்கு ரசல் அவருடைய ரைட்டிங்ஸ்ல ரீப்ரின்ஸ் 2324 பக்கத்தில் 4 பேரால சொல்லும் போது இவருடைய இயல்பான திறமையின் காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மற்ற ஜனங்களை ஒரு முன்னிலையாக நின்று வழி நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர். யார் அப்படின்னா இந்த யெரொபெயாம். ஒரு சாதாரண மனுஷன் மாத்திரம் இல்ல, இவர்கிட்ட இருக்கிற அந்த திறமை எப்படிப்பட்ட திறமை பேசிக்காவே அப்படின்னா மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பினுடைய சாயல் ஒரு தன்மை இந்த யெரொபெயாம் கிட்ட இருக்கு. இதைத்தான் யார் பார்த்துட்டா அப்படின்னா சாலமோன் ராஜா கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சுதான் அவருக்கு என்ன ஒர்க் கொடுத்தார் அப்படின்னா அதே வார்த்தை பாருங்க 2 பார்ட். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வசனம் படிக்கிறவங்க.
யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான்.
யோசேப்பு வம்சத்தாரினுடைய காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு ராஜாவே தன்னுடைய ராஜதீகத்திற்கு உட்பட்ட ஒரு முக்கியமான கோத்திர பகுதிகளை தன்னுடைய வேலைக்காரர் கையில கொடுக்கிறார். நீ பார்த்து அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை முத முதல்ல சாலமோன் ராஜா இருந்து வாங்குறான். ஏன்னா நமக்கு தெரியும் சாலமோன் யாருன்னா ஒரு மிக சிறந்த ஞானி. இந்த சாலமோன் ஞானி ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவர் கையில வேலை கொடுக்கிறாருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு கேப்பபிள் பர்சன். அதற்கு திறமையும் தகுதியும் உடையவராக அவர் இல்லாத பட்சத்தில் சாலமோன் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய ஞானம், சாலமோனுடைய ஞானம் ரொம்ப பெருசு. அப்ப அப்பேற்பட்ட ஞானியே பார்த்து இந்த யெரொபெயாம் எனப்பட்ட வேலைக்காரருக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க் கொடுக்கிறாரு, நீ கோத்திரத்தை லீட் பண்ணு. ஆனா பாக்குறோம் சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் அவருடைய பார்வையில இந்த யெரொபெயாம் எப்படிப்பட்டவரா மாற்றப்படுகிறார். இவர் ஒரு ராஜரீக குடும்பத்தை சாராதவரா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில அதற்கே உரிய சில தன்மைகள் யெரொபெயாம் கிட்ட இருந்ததுனால தேவன் இந்த யெரொபெயாமை பற்றி என்ன திட்டம் செயல்படுத்துறார் அப்படின்றத சில சம்பவங்கள் வாசித்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாசிக்கலாம் 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 11 அதிகாரம் 29-31 வசனங்கள்.
அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வியை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வியை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு
தொடர்ந்து படி
எரேபியாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன்.
அப்போ இந்த பகுதியில் பார்க்கிறோம், அகியா எனப்பட்ட தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வார்த்தை எரோபியாமுக்கு போது என்ன சொல்றார் அப்படின்னா, 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக உன்னை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, இந்த எரோபியாமா போய் வாழ்ந்தீரா பதவிக்கோ ஒரு முக்கிய ஸ்தானத்துக்கோ அவர் ஆசைப்படல. மாறாக தேவனே என்ன செய்யறாருனா, அவருடைய தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் தான் எரோபியாமுக்கு கிடைக்குது. அவரும் தற்செயலாக சாலமோன் தனக்கு கொடுத்த வேலைகளை செய்யும்படியா அவர் போய்கிட்டு இருக்கும் போது தேவன் அவருடைய தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஓர் செய்தியை இந்த எரோபியாம் என்ற வேலைக்காரனுக்கு அவர் கொடுக்கிறார். இது கொடுத்தது மாத்திரமில்ல, நெக்ஸ்ட் இந்த எரோபியாமுக்கு தேவன் சில பிராமிஸ் கூட கொடுக்கிறார், சில வாக்குத்தத்தம் கூட கொடுக்கிறார். படிக்கலாம் அதே 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் 38 வசனம்.
நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொடும் படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால், நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினதை போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன்.
எஸ், எவ்வளவு பெரிய வார்த்தை! தாவீது எவ்வளவு பிரசித்தமான தேவனுடைய மனுஷன். அந்த தாவீதை நான் உயர்த்தினது போல நான் உன்னையும் உயர்த்துவேன். எப்போ அப்படின்னா, நான் கொடுக்கிற இந்த நல் வாய்ப்புகளை நீ சரியானபடி நீ பயன்படுத்தினால், நான் என்ன நோக்கத்திற்காக உன் கையில கொடுக்கிறேனோ அந்த நோக்கத்தை நீ சரியாக செயல்படுத்தினால், தாவீதுக்கு கொடுத்தது போல ஒரு நிலையான ஸ்தானத்தை நான் உனக்கு தருவேன். எவ்வளவு பெரிய பிராமிஸ் தேவன் கொடுக்கிறார் இந்த எரோபியாமுக்கு. பட் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த எரோபியாமுக்கு கிடைச்ச பிற்பாடு, இந்த நல் வாய்ப்புகள் தேவன் கையிலிருந்து எரோபியாமுக்கு கிடைச்ச பிற்பாடு, சில நெருக்கடிகளை, சில எதிர்ப்புகளை, சில பிரச்சனைகளை இந்த எரோபியாம் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை வாங்கின உடனே, இது இயல்பு, இது எப்பயுமே கர்த்தர் வார்த்தை ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அதோடு சேர்ந்து அந்த வார்த்தையினுடைய உறுதிப்பாட்டுக்காக சில சோதனைகளையும் சில போராட்டங்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதற்கு ஒரு அடையாளமா இந்த எரோபியாம் லைஃப் கூட இருக்கு. படிக்கலாம் அதே 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 40 வசனம்.
அதிநிமித்தம் சாலமோன் எரேபியாமை கொல்ல வகை தேடினான்.
பாருங்க, அதிநிமித்தம், எது நிமித்தம்னா, தேவன் அவர் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தை நிமித்தம் சாலமோன் எரோபியாமை கொல்ல வகை தேடினான். எனவே இந்த எரோபியாம் இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா, தன்னுடைய உயிருக்காக, அதுவரையில நிம்மதியா வாழ்ந்தவர், கர்த்தர் வார்த்தை வந்த உடனே இப்போ உயிருக்காக பயந்து அவர் ஓடுறார். அப்ப தெரியும், அந்த அதிகாரம் படிச்சீங்கன்னா, சாலமோனுடைய மரணம் வரையில எரோபியாமால அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள நுழைய முடியல. சாலமோன் மரிச்சிட்டார். நேச்சர் என்னன்னா, ஒரு ராஜா மரிச்சிட்டார்னா நெக்ஸ்ட் அந்த ராஜாவோட பையன் தான் அரசாட்சிக்கு வரணும். அதே போல சாலமோனுடைய பையனாய் இருக்கிற ரெகோபியாம் இப்போ ராஜரீகத்திற்கு சாலமோன் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய சூழல் வருது. அந்த சூழல் பத்தி வசனம் 12 அதிகாரம் 1 ராஜாக்கள் முதல் வசனம்.
ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீக்கிமுக்கு வந்திருந்தபடியால்
அவன். அப்ப பாருங்க, இஸ்ரேல் எல்லாரும் சீக்கிமுக்கு வந்திருக்கிறாங்க. யாரனா, ரெகோபியாம், அதாவது சாலமோனுடைய வாரிசு, சாலமோனுடைய பையனை ராஜாவாக்குறதற்கு. இந்த விஷயம் கூட யாருக்கு தெரிய வருதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாங்கின வேலைக்காரனா இருந்த அந்த எரோபியாமுக்கு தெரிய வருது. சாலமோன் இறந்தாச்சு, இப்ப அவங்க பையன் ராஜாவாகக்கூடிய சூழல் வந்தாச்சு. இதை கேள்விப்பட்டுட்டா கூட இந்த எரோபியாம் கிட்ட இருக்கிற சுத்தமான மனசு, வேலைக்காரனா இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற சுத்தமான மனசு என்னன்னா, இல்ல இல்ல, அவர் ராஜாவா வரக்கூடாது, நம்ம தான் ராஜாவாகணும். இந்த நிலைக்கு கூட அவர் யோசிக்காம, அவங்க அப்பா தன்னை கொலை பண்ண பார்த்தார், நியாயம் இல்லாம தன்னை பகைக்க பார்த்தார் என்று சொல்லி அவரை எப்படியாவது நம்ம எதிர்க்கணும், பழி வாங்கணும் என்ற எந்த கெட்ட குணமும் காமிக்காம இந்த எரோபியாம் என்னவே செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த ரெகோபியாம் ராஜாவாகிறதற்கு நம்ம கூட ஆதரவு கொடுக்கலாம். தன்னை அவங்க கொல்ல பார்த்தது உண்மை, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தன்னை பகைக்க பார்த்தது உண்மைதான். பட் இப்ப நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் சொல்லிட்டு இந்த எரோபியாம் சில வேலை செஞ்சார். அதை பத்தி 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள்.
அவர்கள் எரேபியாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகேபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
எஸ், உங்க அப்பா செஞ்ச மாதிரி சில கெட்ட செயல் நீங்க பண்ணலனா நாங்கெல்லாம் யார சேவிக்கிறோம்? உங்களையே சேவிக்கிறோம், உங்களையே நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த எரோபெயாம் சொல்றார். ஆனா உங்களுக்கு சம்பவங்கள் புரியும், ரெகோபெயாம் அதுக்கு உடன்பட மாட்டார். எங்க அப்பா செஞ்சதை விட நான் கொடுமையான காரியத்தை தான் செய்வேன் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவார். அப்படி டிசைட் பண்ணும் போது சூழல் என்னவாகும் அப்படின்னா, இந்த ரெகோபெயாமும் என்ன பண்ணுவார்னா, இந்த எரோபெயாம கொலை பண்ணணும் திட்டமிடுவார். ஏன் அப்படி திட்டமிடுறார் அப்படின்னா, இஸ்ரேல் மத்தியில் இருக்கிற மெஜாரிட்டி கோத்திரங்கள் இந்த எரோபெயாமுடைய வாழ்க்கையும் சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாமுடைய வாழ்க்கையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சாலமோனுடைய பையனா அவர் இருந்துட்டா கூட ராஜரீகத்திற்குரிய தகுதி அவர்கிட்ட இல்ல, பட் இந்த எரோபெயாம் நல்ல குணம் படைச்சவராக இருக்கிறார் சொல்லிட்டு இந்த எரோபெயாம் வேலைக்காரனா இருந்த அந்த எரோபெயாமை இஸ்ரேல் ஜனங்கள் போய் தங்களுக்கு ராஜாவாக அவங்க அவரை அபிஷேகம் பண்ணுவாங்க. படிக்கலாம் அந்த சம்பவம், 12 அதிகாரம் அதே புத்தகத்தில் 20 வசனம்.
எரோபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை.
எஸ், இங்க வார்த்தை பார்க்கிறோம், 10 கோத்திரங்கள் முக்கியமாக அந்த அகியா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தையின்படியே நடந்துச்சு. இந்த எரோபெயாம் வேலைக்காரனாகிய எரோபெயாமை இஸ்ரேலினுடைய ராஜாவாக அவங்க அபிஷேகம் பண்றாங்க. யூதா, இன்னும் உங்களுக்கு தெரியும் பெஞ்சமின், இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் இந்த சாலமோன் பையனாகிய ரெகோபெயாம் பின்னாடி அவங்க போனாங்க. பட் இந்த சூழல்ல தான் இந்த சாலமோன் பையன் என்ன நினைக்கிறார்னா, எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத இல்லைனா வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லாத இந்த எரோபெயாம் எப்படி ராஜாவாகலாம், எங்க அப்பா கூட வேலைக்காரராக இருந்தவர், ஆனா நான் எங்க அப்பாவோட பையன், எனவே நான் தான் இருக்கணும், இந்த வேலைக்காரன் எப்படி ராஜாவாகலாம், எனவே அவரை சும்மா விடக்கூடாது, நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரெகோபெயாம் சாலமோனின் குமாரன் படைகள் திரட்டிக்கொண்டு இந்த எரோபெயாமை யுத்தம் பண்ணி சாகடிக்கிறதற்காக திட்டமிடுறார். அப்படி திட்டமிடும் போது கர்த்தருடைய வார்த்தை அந்த சாலமோன் பையன் கிட்ட போகுது. தேவன் என்ன பேசுறார்னா, அதே 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 22-24 வசனங்கள்.
தேவனுடைய மனுஷனாகிய சேமையாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகேபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
ஆமா, இந்த வார்த்தைகள் தான் பார்க்கிறோம். செமாயா எனப்பட்ட அந்த தீர்க்க தரிசி மூலமாக சாலமோன் பையன் கிட்ட வார்த்தை வருது, யுத்தம் பண்ண வேண்டாம், ஏன்னா நடந்திருக்கிறது, இது என்னுடைய திட்டம், என்னுடைய செயலின்படி இந்த காரியம் நடந்திருக்கிறதுனால எதுவும் செய்ய வேண்டாம், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 2 கோத்திரத்துக்கு ராஜாவா நீர், ஆனா அந்த 10 கோத்திரத்துக்கு அந்த எரோபெயாம் தான் ராஜா, இது என்னுடைய காரியம், இதுல நீ போராட வேண்டாம் சொல்றார். சொன்ன உடனே சாலமோன் பையனும் போயிடுறார். தன்னுடைய பகுதியில தேவன் தனக்கு கொடுத்த 2 கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்கிறார். இந்த பக்கம் எரோபெயாம் இஸ்ரேலின் 10 கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்கிறார். இதுவரைய சம்பவங்கள் ரொம்ப சுமூத், ரொம்ப அருமையா இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் பார்க்கும் போது இது பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சம்பவம். இது அப்படியே நமக்கான பாடமாக சுவிசேஷ யுகத்தில் நம்ம ஒப்பனை பண்ணோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சில உண்மைகள் வெளியில வரும். என்ன மாதிரி உண்மை வெளியில வரும்னா, அந்த எரோபெயாம் ஒரு வேலைக்காரன், ராஜரீகத்திற்கு அவர் வரணும் என்ற அவசியம் அவர்கிட்ட கிடையாது. அதே போல இன்னைக்கு நம்மளை எடுத்துட்டோம்னா, தேவன் பரலோக ராஜாக்களாக மாறுவதற்காக மாற்றுவதற்காக நம்மை தேவன் தேர்ந்தெடுத்தார். நம்மை தேவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்ல, அவசியம் தேவன் என்னை தேர்ந்தெடுக்கணும் அப்படி நம்ம யாரும் சொல்ல முடியாது. அற்பர்களும் நீசர்களுமாய் இருந்த நமக்கு தேவன் பரலோக ராஜாவாய் மாறக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம கையில கொடுத்தார். நம்ம வாங்கியிருக்கிற இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்க கூடாது. இல்ல நம்ம இதுக்கு தகுதி இல்ல சொல்லிட்டு இன்னைக்கு பெயரளவில் வாழக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்புகள், எத்தனையோ எதிர்வாதிகளுடைய சூழ்ச்சிகள், சாத்தான் அவனுடைய பொல்லாத ஆவிகளினுடைய தாக்குதல் எல்லாம் இருந்துட்டாலும் தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை பாதுகாக்கிறார். இந்த ஒரு விஷயத்துல நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன், இவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய சொந்தங்களாக மாற வேண்டும், என்னுடைய சொத்தாக இவர்கள் மாற வேண்டும் என்று நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். எனவே இதுல இதை மாற்றுவதற்கோ இதை தடுப்பதற்கோ வேற எந்த சக்திகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அந்த செமாயா மூலம் ரெகோபயாமிட்ட பேசினது போல இன்னைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்துட்டாலும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புது சிந்தையை நம்மை தவிர வேற யாரும் கெடுக்க முடியாது. கெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டாலும் அது எதுவுமே நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம, நம்மளுடைய இடம் கொடுத்தல் இல்லாம அது அனுமதிக்கப்படுவது இல்லை. இந்த ஓர் உண்மையை தான் நம்ம பார்த்த இந்த நிழல் அருமையா சொல்லுது. எரோபயாம் வேலைக்கார நிலைமையில இருந்து அவர்கிட்ட இருந்த இயல்பான சில திறமைகள், தேவனே கொடுத்தார் சில நல் வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் திறமைகள், அதனால எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் தூக்கி வச்சார் அந்த 10 கோத்திரத்துக்கு ராஜாவா. இன்னைக்கு அதே போலதான் நம்மை தேவன் இந்த வாய்ப்புகளை கொண்டு வந்தது மாத்திரமில்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்த வாய்ப்புல வாழக்கூடியவர்களாக உயிர் உள்ளவர்களாக தேவன் நம்மையும் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே இது அருமையா ஒப்பனையாகுது இந்த எரோபயாம் எனப்பட்ட மனுஷன் மூலம். ஆனா இந்த வாசித்த வசனங்கள் வரையில ரொம்ப அருமையா வந்த அந்த எரோபயாமினுடைய லைஃப், இப்ப நம்ம எந்த வசனத்தோடு நிறுத்தினோமோ அந்த வசனத்துல இருந்து, அதாவது தேவன் செமாயா தீர்க்கதரிசி மூலம் ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்படுத்திட்டார் இந்த எரோபயாம் ராஜாவுக்கு. அந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த எரோபயாமினுடைய வாழ்க்கை சில டிஃபரண்டான நிலைக்கு போச்சு. அவருக்கு ஏற்பட்டா இல்லைனா அவர் சில செயல்களை ஏற்படுத்தி கொண்ட காரியத்தின் நிமித்தம் தேவன் கொடுத்த அருமையான அந்த வாய்ப்பை அவர் இழந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு தவறான முடிவை நோக்கி அது போச்சு. தேவனால தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த எரோபயாம், இஸ்ரேலின் 10 கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தவர், அவர் மாறி போனார். இதுதான் இவருடைய வாழ்க்கையின் முடிவு. தேவன் பார்த்து தூக்குனவர் கடைசியில தேவனே பார்த்து கீழே கொண்டு போயிட்டார். அதுதான் இந்த எரோபயாம் ராஜாவினுடைய ஸ்பெஷல். பட் இவருடைய லைஃப் இன்னைக்கு நம்மளோட ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வரையே ரொம்ப அருமையா பொருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வரையே தான் இன்னைக்கு தேவன் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். பட் அந்த எரோபியாமுடைய லைஃப்ல ஒரு செகண்ட் ஹாஃப் நடந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சார். எனவே இன்னைக்கு நமக்கு வேண்டிய படிப்பினை கூட அந்த எரோபயாம் லைஃப்ல இருக்கிற அந்த இரண்டாவது பாகம், அந்த இரண்டாவது பாகம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில அருமையான சில எச்சரிப்புகளை, அருமையான சில ஆண்டவருடைய வார்த்தையின்படியான ஒரு விழிப்புணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தும். படிக்கலாம் இவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த செகண்ட் ஹாஃபின் சம்பவங்கள் பற்றி. சகோதரர் ரசல் நீங்க ரீப்ரிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அவர் பேசியிருப்பார். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 4723 பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசியிருக்கிறார் இந்த எரோபயாம் ராஜா பற்றி. இவருடைய முடிவு ஒரு தவறான முடிவா போனதுக்கு காரணம் என்னன்னா, இவர் செஞ்சிட்டார் ரெண்டு கிராண்ட் மிஸ்டேக், மிகப்பெரிய இரண்டு தவறுகள் செஞ்சார் இந்த எரோபயாம். எப்போ அப்படின்னா, தேவன் அவர் அழைக்கும் போது கிடையாது, தேவன் அவரை வளர்க்கும் போது கிடையாது, தேவன் அவரை ஒரு ஸ்தானத்தில் தூக்கி வச்சு அந்த ஸ்தானத்தில் அவருக்கு எல்லா வேண்டிய பாதுகாப்புகள் கொடுத்து அவரை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு ரெண்டு பெரிய மிஸ்டேக் பண்ணி தேவன் கையிலிருந்து கீழே அவர் விழுந்தார். இன்னைக்கு அதை அப்படியே நம்மளோட ஒப்பீடு பண்ணா, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த சூழல்ல ஒரு நிழலாக எரோபயாம் இருக்கும் போது தான் ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்ணார். அவர் பண்ண முதலாவது மிஸ்டேக், 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 12 அதிகாரம் 25-27 வசனங்கள்.
எரோபயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீக்கேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனோவேலை கட்டினான். எரோபயாம் இப்போது ராஜ்ய பாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
எஸ், இந்த ரெகோபெயாமுக்கு ஒரு தாட் வருது. எந்த ஸ்டேஜில் வருதுன்னா, தேவன் ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இதுவரையில தன்னை நம்பி இருந்த அந்த ரெகோபெயாமுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்தார். பட் இப்ப இவர் என்ன பண்றார்னா, தான் வந்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு சில சிந்தைகள் அவருக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. என்ன சிந்தைகள் ஓட ஆரம்பிக்குதுன்னா, தேசம் ரெண்டா உடைஞ்சிருச்சு, மெஜாரிட்டி நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரு விசேஷம் வந்துட்டா, ஒரு பண்டிகை வந்துட்டா என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா எருசலேமுக்கு போவாங்க. எருசலேமுக்கு போனா அங்க யார் இருப்பா அப்படின்னா, சாலமோன் பையன் இருப்பார். உடனே இவங்களை ஏதாவது ஒரு மயக்கி ஏமாற்றி தன் வசமாய் இழுத்துக் கொண்டால் தன்னுடைய நிலை என்னவாகும்? தனக்கு பெரிய பாதிப்பு, தன்னுடைய ராஜரீகம் போயிடும், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் என்று சொல்லி ரெகோபெயாம் சிந்திச்சார். ஆனா அவர் சிந்திச்ச சிந்தனை பற்றி தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் நீங்க பைபிள்ல கவனிக்கலாம், அந்த 27வது வசனத்துல கடைசி வார்த்தைகள், தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவன் இந்த விஷயத்துல அவர் மேல விசேஷித்த பார்வை வைக்கிறார். இதுவரையில் அவர் உயர்த்தப்பட்டது, தேவன் கைப்பிடிச்சு உயர்த்தப்பட்டார். பட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே இப்ப என்ன ஆகிறார்னா, தேவனுடைய கை பிடிச்சிருந்த அந்த ரெகோபெயாம் அந்த கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இப்ப தன்னுடைய கையை தானே இப்படி ஸ்ட்ரென்த் பண்றார், தன்னுடைய கையை தானே இப்போ உறுதிப்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில தன்னம்பிக்கைகள் தனக்குள்ள ஏற்படுத்துறார். என்ன தன்னம்பிக்கை? தன் மனசுல சில திட்டம் போடுறார், நம்ம இப்படி செய்யணும், இல்லைனா தன்னுடைய ராஜரீகம் கெட்டு போகும், இல்லைனா தனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் என்று சொல்லி தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ரெகோபெயாம் ராஜா செஞ்ச கிராண்ட் மிஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இதுக்கு பிரதர் ரசல் அதே ஆர்டிக்கல்ல 4723வது பக்கத்துல இந்த வார்த்தைக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுப்பார்னா, தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை காட்டிலும். அப்பனா தேவன் மேல நம்பிக்கை, தேவன் மேல நம்பிக்கை இருக்கு ரெகோபெயாமுக்கு. ஏன்னா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தை தான் தன் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அந்த நம்பிக்கைலாம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பிக்கையை காட்டிலும், அதுதான் வார்த்தை நம்ம பார்க்கிறோம், மோர் கான்பிடன்ட் இஃப் ஹெம்செல்ஃப் தென், தன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட கூற்றார், அதிகப்படுத்துறார். அந்த செல்ஃப் கான்பிடன்ட் அதிகமாகுது இந்த ரெகோபெயாமுக்குள்ள, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைவுபடுது. அதுதான் பாக்குறோம் இந்த இடத்துல. அவர் பண்ண மிஸ்டேக்ல முதல் மிஸ்டேக் என்னன்னா, சுய நம்பிக்கை உள்ளவராக அவர் மாறினார். இது இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, இவருடைய வாழ்க்கையில இன்னும் சில சில வசன பகுதிகள் செக் பண்ணோம்னா, இந்த சுய நம்பிக்கை, இந்த செல்ஃப் கான்பிடன்ட் இந்த ரெகோபெயாமுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. வாசிக்கலாம், ஏற்கனவே ஒரு வசனம் வாசிங்க, 1 ராஜாக்கள் 12:27. இப்ப அனதர் ஒரு வேர்ட்ஸ் வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 12:33.
தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8வது மாதம் 15வது தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு.
எஸ், இங்க வார்த்தை நீங்க பாருங்க, அந்த தான் 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 அந்த வார்த்தைகள் அடிக்கடி நீங்க கண்டுபிடிக்கலாம். தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8வது மாதம் 15வது தேதி, தேவன் நிர்ணயம் பண்ணாத ஒரு நாள், பலி செலுத்தப்படக்கூடிய நாளாக இந்த ரெகோபெயாம் ராஜா அவர் அறிமுகப்படுத்துறார். பலி செலுத்துற விஷயம் தேவன் தான் சொல்லணும், ஆசாரியர்கள் மூலம், லேவி கோத்திரத்தார் மூலம் தான் தேவன் சொல்லணும். பட் இந்த ரெகோபெயாம் யாரு, எந்த விதத்திலையும் அந்த நிலைக்கு கேப்பபிள் இல்ல, அதாவது அந்த வாரிசு கிடையாது. ஆனா தேவன் கிருபையாக உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த கிருபையாக உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் இருந்துட்டு இப்போ இந்த ரெகோபெயாம் என்ன செய்யறார்னா, தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட நாள் 8வது மாதம் 15வது தேதி. மொத்த அந்த 10 கோத்திரத்தாரும் தவறானபடி கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு பாவ விஷயத்தை செயல்படுத்துறார். அப்படி செயல்படுத்துறதற்கு காரணம் அந்த சுய நம்பிக்கை, தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட அந்த காரியம். இது இரண்டாவது எவிடன்ஸ், இவருக்குள்ள அந்த செல்ஃப் கான்பிடன்ட் வந்துச்சு அப்படின்றதற்கு ஆதாரம். 3வது எவிடன்ஸ், அதே 13வது அதிகாரம் போலாம், 1 ராஜாக்கள் 33வது வசனம் வாசிக்கலாம்.
இந்த நடபடிக்கு பின்பு ரெகோபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள்.
எஸ் பார்க்கிறோம், எவர்களை அவருக்கு இஷ்டமா தெரிஞ்சிச்சோ அவர்களெல்லாம் யாரா மாத்திட்டார்? ஆசாரியர்களாவே மாத்திட்டார். அப்ப இவருடைய அந்த சுய நம்பிக்கையில டெவலப்மெண்ட் எப்படி ஆயிருப்பார்? ஃபர்ஸ்ட் தன்னுடைய பாதுகாப்புக்காக யோசித்தவர், ரெண்டாவது என்ன பண்றாருன்னா தேவனுடைய பலி பிரமாணங்களுக்கு மாற்றங்கள் செய்ய பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்ய வரார் அப்படின்ட்டா, தேவனே தேர்ந்தெடுத்து வச்ச அந்த ஆசாரிய ஊழியம், லேவி கோத்திரத்தார் அவர்கள் மாத்திரமே செய்ய வேண்டிய அந்த ஆசாரிய ஊழியத்தையும் பலியின் ஊழியங்களையும் மற்ற கோத்திரத்தார் செய்யும்படிக்கு இவர் சில திட்டங்கள், சில சட்டங்கள் தன்னுடைய பத்து கோத்திரத்துக்கு மத்தியில அவர் போட்டார். அதுதான் பார்க்கிறோம், எவர்கள் மேல் தனக்கு பிரியமா இருந்ததோ அவர்களை ஆசாரியராக்கினார். இதுக்கு சகோதரர் ரசல் ரொம்ப தெளிவா சொல்வார், இந்த எரோபியாம் ராஜாவா இருந்து சில பலி விஷயங்கள்ல இவர் பாவம் பண்றாலும் சுயமா யோசிச்சு சொன்னாலும் அன்னைக்கு இருந்த லேவி கோத்திரத்தார் என்ன ஆகலைனா, நீ ராஜாவா இருந்துட்டா கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமா நீ சொல்லும் போது அதை நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த லேவி கோத்திரத்தார் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை அந்த சாலமோனோட, சாலமோன் பையனாயிருக்கிற ரெகோபியாமோட தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இப்படி இணைத்துக் கொள்ளும் போது இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஓ பத்துல ஒன்னு நீங்க போக பாக்குறீங்க, பரவாயில்ல, எப்படினாலும் நான் நியமிச்சதை செஞ்சே தீர்வேன், எனக்குள் எழுப்பின அந்த திட்டங்களை நான் செயல்படுத்தியே தீர்வேன் என்று சொல்லிட்டு அவர் லேவி கோத்திரத்தார் அல்லாதவர்களை ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அவர் ஏற்படுத்துறார். எனவே இதெல்லாம் என்ன ஓர் உறுதி கிடைக்குதுன்னா, சுயமா திட்டம் பண்ணி சுய நம்பிக்கை உள்ளவராக இந்த எரோபியாம் எனப்பட்ட ராஜா செஞ்சிட்ட மிஸ்டேக், தவறான காரியங்கள். இதே போல பைபிள்ல இன்னொரு ராஜா கூட இருக்கிறார், அவர் ஆனா அருமையான ராஜா தான், ஆனாலும் அவர் வாழ்க்கையில கூட இது போல சில சுய திட்டமிடுதல், சுய நம்பிக்கைகள் இடம்பெற்றுச்சு. யார் அப்படின்னா தாவீது. ஒரு முறை தன்னுடைய தேவனுடைய ஜனங்களை இலக்கம் பார்க்கக்கூடிய வேலை பண்ணார். அப்படி அவர் பண்ணின வேலை அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இல்ல, மாறாக தன்னுடைய சுய திட்டம், தன்னுடைய சுய நம்பிக்கை. தன்கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பலம் இருக்குது கண்டுபிடிக்கலாம். அப்போ தாவீது பண்ணார். ஆனா தாவீது கிட்ட இருந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பைபிள் அந்த வசனம் படிக்கலாம், உங்களுக்கு ஸ்லைட்ல வராது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 8 வசனம்.
தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன்.
எஸ் நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். எப்போ ஒரு தப்பு பண்ணார், எச்சரிப்பு வந்துச்சு தேவன்கிட்ட இருந்து, அந்த எச்சரிப்பை கச்சின்னு புடிச்சு சாதகமாக்கி பயன்படுத்தி தேவனுக்கு முன்னாடி தீர்க்க தரிசிகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஒரு ஒப்புரவு ஆகுதல் தேவன்கிட்ட காண்பித்தார். ஆனா சுய நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் தேவனை எச்சரிக்கும் போது உடனடியாக தன்னை மாற்றிக்கொண்டார், நல்வழிப்படுத்திக் கொண்டார் தாவீது. ஆனா இந்த எரோபியாம் சுய நம்பிக்கை உள்ளவராக இருக்கும் போது தேவன் சில எச்சரிப்புகள் கொடுத்தாலும், தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிற சில தேவனுடைய சத்திய வார்த்தைகளை துணிகரமாக அவர் மீறினார். அப்படி மீறினதான் பார்க்கிறோம் அருமையாக அந்த இடத்துல இவர்கிட்ட இருந்த அந்த சுய நம்பிக்கை முதல்ல லேசா ஆரம்பிச்சதே, நாளாக 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 அது வளர்ந்து கொண்டே போகும். அதுதான் சகோதரர் ரசல் சொல்லும் போது அவற்றை இருந்த முதல் மிஸ்டேக் சுய நம்பிக்கை, அவற்றை இருந்த இரண்டாவது மிஸ்டேக் என்னன்னா இந்த சுய நம்பிக்கையினுடைய வளர்ச்சி. அப்ப என்ன அர்த்தம் குறிக்குது, சுய நம்பிக்கை என்பது எல்லாருக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம மாம்சமா இருக்கிறதுனால இந்த பூமியில இருக்கிறதுனால இதெல்லாம் அனுமதி உண்டு, நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அநேக சந்தர்ப்பங்கள்ல. பட் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த சுய நம்பிக்கைகள் வளர விடக்கூடாது, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை உறுதியா பிடிக்கணும். ஆனா இந்த எரோபியாம் என்ன ரெண்டாவது மிஸ்டேக் பண்ணார்னா, அந்த சுய நம்பிக்கையை தனக்குள்ள வளர விட்டார். அந்த செல்ஃப் கான்பிடன்ட் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை தளர்த்தி தளர்த்தி தன்னுடைய சுய நம்பிக்கை அதிகப்படுத்துச்சு. அப்படி அதிகப்படுத்தும் போது அது அவர் எங்க கொண்டு போச்சுன்னா, தேவனுக்கு விரோதமாக துணிகரமான பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு பாவியாக இந்த எரோபியாம் ராஜாவை அது மாத்துச்சு. அதுதான் அவர் பண்ண இரண்டாவது மிஸ்டேக், சுய நம்பிக்கையினுடைய ஃபுல் டெவலப்மெண்ட் அல்லது பொல்லாத பாவம். இதுதான் எரோபியாம் பண்ண இரண்டாவது மிஸ்டேக். வசனங்கள் மீண்டும் படிக்கலாம். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 12 அதிகாரம் 28 வசனம்.
ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி.
அடுத்த வசனங்கள் படிக்கலாம் தொடர்ந்து.
ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று.
எஸ், இந்த காரியம் பாவமாயிற்று. என்ன காரியம் பண்ண ஆரம்பிச்சார்? அந்த சுய நம்பிக்கை அவர் எங்க கொண்டு போகுதுனா, தேவனுக்கு விரோதமான விக்கிரகாராதனை, விக்கிரக வழிபாடு. அது எப்படி சொல்லலானா ஒரு துணிகர பாவம். ஏன்னா தேவன் அருவருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப பிரதானமானது எதுனா விக்கிரகாராதனை. அதை நீங்க படிக்கலாம் நியாய பிரமாணத்தில், யாத்திராகமத்தின் புத்தகம் 20:4.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
எஸ், இது தேவன் கொடுத்தார் பிரமாணம். இந்த பிரமாணம் பார்க்கிறோம் எவ்வளவு முக்கியமானது இஸ்ரேலருடைய வாழ்க்கையில. ஆனா இங்க ஒரு ராஜாவா இருந்து எந்த விதத்திலும் அவசியம் இல்லாத நிலையில இருந்த இந்த வேலைக்காரனாகிய யெரொபெயாமை தேவன் ராஜாவா உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு துணிகர பாவத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக செயல்படுத்திட்டார் இந்த யெரொபெயாம். இதுதான் பயங்கரமான ஒரு மிஸ்டேக், பாவம், துணிகர பாவம். இந்த பாவத்துக்கு அவர் போவதற்கு ஆரம்ப மூலதனம் காரணம் என்ன அப்படின்னா, செல்ஃப் கான்பிடன்ட், சுய நம்பிக்கை. அந்த சுய நம்பிக்கை இவரை வளர்த்து வளர்த்து பெரிய பாவியாய் அது மாற பண்ணிருச்சு. இப்படி மாற பண்ணின அந்த விஷயத்த இப்ப நம்ம அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். இவருடைய முதல் லாஃப் ஆரம்பத்தில் இருந்து பாதி வரையில பார்த்துட்டு நம்மளோட பொருத்தி பார்த்தா அருமையா இவர் இணைஞ்சார். இப்ப இவருடைய அனதர் ஒரு பார்ட், இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவங்களை, சுய நம்பிக்கையும் பாவங்களும் செய்யக்கூடிய இவர் வாழ்க்கையை இன்னைக்கு நம்மளோட ஒப்பீடு பண்ணி பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில கூட இது அருமையாக சில பிரதிபலிப்புகளை கொண்டு வரும். நம்ம கூட தேவன் மேலையும் அவருடைய சத்தியத்தின் மேலையும் தான் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். அப்படி சத்தியத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்திருக்கிற இந்த வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சோம்னா கூட சில நம்ம எதிர்காலத்தை குறித்த பயங்களும், இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு எத்தனையோ நஷ்டங்கள் வருவதையும் நமக்கு யோசிக்க தோணும். இப்ப இருக்கிற இந்த சத்தியத்தின்படியான ஆசீர்வாத வாழ்க்கை இந்த பூமிக்குரிய ரீதியில அடுத்த வாரம் போனா, அடுத்த மாசம் போனா, இன்னொரு ஒரு வருஷம் போனா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல என் நிலை என்னவாகும், நிச்சயமா எனக்கு நிறைய நஷ்டங்கள் வரும், நிறைய ஏமாற்றங்கள் வரும், இப்படி நல்லா பார்த்தனா பூமியில இருந்து நமக்கே தெரியும். ஆனா நமக்கு தேவன் என்னத்தான் சொல்லியிருக்கிறார்னா, தகுதி இல்லாத நம்மை அல்லது இந்த வாய்ப்புக்கு அவசியம் இல்லாத நம்மை தேவனே தேர்ந்தெடுத்து இந்த நிலையில கொண்டு வந்திருக்கிறார் சொல்லும் போது நம்ம என்னைக்கும் தேவன் மேலத்தான் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். இதுவரையில பரலோக ராஜாவுக்குரிய எந்த தகுதியும் இல்லாத என்னை இப்போ தேவன் கிருபையா தூக்கிட்டு வந்திருக்கிறார். எனவே இனிமேலும் தன்னுடைய லைஃப் அவரை சார்ந்து இருக்கும் போது, நம்பி இருக்கும் போது தொடர்ந்து அது கண்டினியூ ஆகும். என்ன நிலை ஆனாலும், சாலமோன் கொல்ல பார்த்தார், தேவன் காப்பாத்தினார். ரெகோபியாம் கொல்ல பார்த்தார், தேவன் காப்பாத்தினார். இனிமேல் பண்டிகை ஆசரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டாலும், இந்த 10 கோத்திரத்தார், இஸ்ரேல் கோத்திரத்தார் எருசலேமுக்கு போயிட்டாலும் தன்னை தேவன் காப்பாத்துவார். இந்த நம்பிக்கை தான் அவருக்குள்ள இருந்திருக்கணும். ஆனா அவர் அதை எடுத்துட்டு சுய நம்பிக்கை உள்ளவரா மாறினார். அதே போலத்தான் நம்மை உடன்படிக்கைக்குள்ள வரும்போது தேவனும் அவருடைய சத்தியமுமே நம்முடைய வாழ்க்கை என்று கடந்து வந்தோம். அதுல தேவன் இதுக்காரும் நம்மை காப்பாத்திருக்கிறார். இனிமேலும் அவர் நிச்சயம் அவர் வழி நடத்துவார். ஆனா சில சூழல்ல நமக்குள்ள சில யோசனைகள் வரும். இல்ல இல்ல, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது கூட உண்மைத்தான், தேவன் தான் தூக்குனார். பட் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயம், நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, இல்ல உடன்படிக்கையின் வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்சம் பாதைகள் வெளியில போகும். அந்த போகிற பாதைகளுக்கு அநேக நியாயங்கள் நம்ம உள்ளத்திலிருந்து வரும். தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார்னா என்னைக்குமே மனுஷனை அந்த விஷயத்தை அப்படியே நிலைநிறுத்த பார்ப்பார். ஒரு சிறு வார்த்தையா இருந்தாலும், சிறு ஆலோசனைகளா இருந்தாலும், பெயர் கிறிஸ்தவர்களை போல சின்ன சின்ன உபதேசங்களா இருந்துட்டாலும், பைபிள் சப்போர்ட் பண்ணலன்னா விடணும், ஆனா விட மாட்டாங்க, அப்படியே உறுதியா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மத்தியில கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில உடன்படிக்கைக்கு விகற்பமான சில யோசனைகள் வரும். சுய நம்பிக்கை உள்ளவைகள். அது பின்னாடி நம்ம போனோம்னா அது நெக்ஸ்ட் நம்மளை எங்க கொண்டு போயிரும்னா, உடன்படிக்கைக்கு உரியவர்கள் என்று சொல்லி தேவன் வச்சிருக்கிற அவருடைய வார்த்தைகளுக்கு மாறானவர்களாக பாவிகளாக நம்மை அது மாற பண்ணிரும். சும்மா இல்ல, நம்மளுடைய மனசுல எழும்புகிற ஒவ்வொரு எண்ணங்கள் அது தேவன் பார்க்கிறார். மற்ற எல்லா உலக ஜனங்களுடைய எண்ணங்கள் அவர் இப்ப வகை இருக்கிறது இல்ல, விசேஷமா அவர் யார் யாரை தெரிந்து கொள்றாரோ அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய இருதய யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, இது தேவன் அவருடைய ஆவியில ரொம்ப தெளிவா அவர் மெஷர் பண்ணிட்டு வரார். ஏன்னா இதே இருதய எண்ணம் இந்த வாய்ப்புக்குள் நம்ம வர்றதுக்கு முன்னாடியும் மெஷர் பண்ணார். பண்ணும் போது அதுக்குள்ள தூய்மை இருந்துச்சு. கொடுக்கலாம், இவரு நிச்சயம் கேப்பபிள், உலக ரீதியா அதற்கு இவர்கிட்ட தகுதிகள் இல்லைனாலும் என்னுடைய ஆவியினால முடியும் என்று சொல்லி தேவன் கொடுத்தார் வாய்ப்பு. பட் இப்போ ஒரு நிலையில வந்திருக்கிற நம்ம, இப்ப நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இப்போ அது வளரணும், விசுவாசம் ஸ்திரப்படணும், முழு உறுதியோடு அது பலப்படணும். ஒருவேளை அது பலப்படாம சில ஒரு முன்னேற்றம் கிடைச்சிட்டதுனால இனிமேல் நம்மளே நிக்கலாம் சொல்லிட்டு சுய நம்பிக்கைகள் வர ஆரம்பிச்சா அன்னையிலிருந்து நமக்குள்ள பாவங்கள் பிரவேசிக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் எரோபியாம் வாழ்க்கையில ஆரம்பிச்சு பாவியா அவரை மாத்துச்சு. அப்படி மாத்தின போது முத முதல்ல எருசலேமுக்கு வேலைக்காக போன அவர்கிட்ட தேவன் தீர்க்க தரிசி மூலம் சத்தியம் கொடுத்து தீர்க்க தரிசனங்கள் கொடுத்து அவரை உயர்த்தினார். அதே தேவன் இப்போ இவர் கிராண்ட் மிஸ்டேக் பண்ணி பாவியா போகும்போது தேவன் கொடுத்த ஸ்தானத்துல இவர் உண்மை இல்லாத போது இப்போ தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒன்று ராஜாக்களினுடைய புஸ்தகம் 13:34
எரோபியாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று.
எஸ், எரோபியாமினுடைய வீட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எரோபியாம் அவருடைய குடும்பமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய கோபம் வந்துச்சு அந்த எரோபியாம் மேல். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட முறையில முத முதல்ல தேவ வார்த்தை போச்சு. எருசலேமுக்கு வேலைக்காக போனவட்ட தீர்க்க தரிசி சொன்னார் தேவன் உன்னை ராஜாவாக்க போறார். இப்ப அதே போல தீர்க்கங்கள் தரிசனங்கள் இந்த ஜெரோபியாமுக்கு கிடைக்குது. உன் ஃபேமிலியே இருக்காது இது போல வாய்ப்புல, ராஜரீக விஷயத்துல. அப்படி இருந்துட்டாலும் அது என்னுடைய அனந்த திட்டத்தின்படியாக இருக்காது என்று சொல்லி தேவ கோபம் அவர் மேல வருது. நெக்ஸ்ட் 14:1-11.
ஆகையால் இதோ நான் எரேபியாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரேபியாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடுகிறது போல எரேபியாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அச்சுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். எரேபியாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும்.
எஸ், இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் வசனங்கள். எரோபியாம் இதே போல அவர் மிகுந்த ஒரு வியாதி உள்ளவராக மாறி ஓர் கேவலமான மரணம் அவர் வாங்கினார். இதுதான் அவருடைய முடிவு. அந்த முடிவை பற்றி கூட தீர்க்க தரிசனங்கள் தான் இப்ப நம்ம படிச்சோம். கேட்கலாம், ஒருவேளை தேவன் தான் தூக்குனார், தப்பு பண்ணார், ஓகே. பட் தேவனையே இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை எரோபியாமுக்கு கொடுக்கணும்? தனிப்பட்ட முறையில அந்த எரோபியாமை சிச்சித்து இல்ல எப்படி ராஜரீகத்துல தூக்குனாங்களோ அப்படியே ராஜரீகத்துல இறக்கிட்டு வேற ஆளை கொண்டு வந்து அங்க வைக்கலாம் இல்ல. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, அவரை சாகடிப்பேன், கடுமையான பனிஷ்மெண்ட் அந்த எரோபியாமுக்கு நான் வர பண்ணுவேன் தேவன் சொல்றார். ஏன் இப்படி? ஒருவேளை சாலமோன்கிட்டே வேலைக்காரரா இருந்திருந்தா இவர் வாழ்க்கையில இந்த மாதிரி சில முடிவின் அசம்பாவிதங்கள் வராதிருந்திருக்குமே யோசிக்க தோணும். பட் தெய்வீக திட்டங்கள் நம்ம என்னைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த தெய்வீக திட்டங்கள் மிக மிக ஒரு ஆசீர்வாதமான விஷயம். எப்ப வரையினா அந்த திட்டத்திற்குரியவர்களா நம்ம வாழ்ற வரையில, எப்போ தெய்வீக திட்டங்கள் மீறப்படுதோ அப்ப அந்த தெய்வீக திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில நியாய தீர்ப்புகள் சில தண்டனைகள் கூட நம்ம வாழ்க்கையில் அது பலிக்கும். அதுதான் எரோபியாம் கிட்ட இருந்து பார்க்கிறோம். சரி, ஓகே, எதுக்காக தேவன் இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத தண்டனையை எரோமியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். 1 Kings 14:7 படிக்கலாம்.
நீ போய் எரோபியாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன்.
எஸ், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையில பார்க்க வேண்டிய ஒரு வசனம் வார்த்தை என்னன்னா, ஏழாவது அந்த வசனத்துல, உன்னை இஸ்ரேல் என்னும் என் ஜனத்தின் மேல் உன்னை நான் அதிபதியாக வைத்தேன். அதுதான் வார்த்தை. அப்ப இந்த எரோபெயாம் ஜனங்களுக்கு ராஜா தான், ஆனா அவர் ராஜாவா இருந்த அந்த ஜனம் யாருடையது அப்படின்னா தேவனுடையது. தேவனுடைய ஜனத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாக அல்லது அதிபதியாக வைத்தேன். உண்மைத்தான், இஸ்ரேல் தேவனுடைய ஜனம், அவருடைய சொத்து. எங்க பாக்குறோம்? லேவியராகமம் 19 அதிகாரம் 5 வசனத்தில் நம்ம பாக்குறோம். லேவியராகமம் 19 அதிகாரம் 5 வசனம்,
நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமாக செலுத்துங்கள்.
யாத்திராகம், மன்னிக்கணும், யாத்திராகம் 19:5,
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள்.
எஸ், இதுதான் தேவனுடைய வார்த்தை இஸ்ரேலருக்கு கிடைச்சு. நீங்க என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய சொத்து இஸ்ரேல். அந்த சொத்தின் மேல அதிபதியாக அதிகாரியாக எரோபெயாம் ராஜா வச்சார். இவர் பண்ண மிஸ்டேக் தான், ஆனா அதனுடைய பாதிப்பு எங்க ஆச்சு அப்படின்னா, தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சொத்துக்கே அது பாதிப்பாச்சு. எனவே தான் தேவன் சொன்னார், நீ நிச்சயமா நாசமான மரணம் வாங்குவ, உன் சந்ததியார் கூட நீ செஞ்ச பாவத்திருமித்தம் தண்டனைகள் அவங்க அனுமதிப்பாங்க, அனுபவிப்பார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லிட்டார். ஒருவேளை இந்த கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நமக்குரிய பாடமாக்கணும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது ரெண்டு விஷயங்கள் பொருள்படும். இந்த எரோபெயாம் தேவனுடைய சொத்து மேல அதிகாரியா தேவன் வச்சார். இன்னைக்கு நம்மள தேவன் எப்படி வச்சிருக்கிறார்னா, தேவனுடைய சொத்து மேலதான் வச்சிருக்கிறார். ரெண்டு விதத்துல நம்ம இன்னைக்கு தேவனுடைய சொத்து மேல அதிகாரியாக இருக்கிறோம். முதலாவது சொத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் பண்ணியிருக்கக்கூடிய கான்சக்ரேஷன், நம்மளுடைய சொந்த ரட்சிப்பு, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ரட்சிப்பு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற்றுதற்குள் கொண்டு போக வேண்டிய தேவனோடு பண்ணின உடன்படிக்கையின் வாழ்க்கை, சொந்த ரட்சிப்பு. இது சும்மா இல்ல, இது தேவனுடைய சொத்தாக கூடிய வாய்ப்பில் நம்ம இருக்கிறோம். அந்த பரலோகம் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய இருப்பிடம். அங்க இருக்கிற அனைத்தும் தேவனுடைய சொத்து, எல்லாம் அவருடையது. அந்த தேவனுடைய சொத்துல ஒரு அதிகாரியாக மாறணும்னா, நம்ம கூட தேவனுடைய சொத்து தான் சொல்லணும். ரெண்டாவது சொல்லானா என்ன சொல்லலாம், தேவனுடைய சொத்து விஷயத்துல இந்த எரோபெயாம் லைஃப் நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்னு நம்ம சுயரட்சிப்பு, இன்னொன்னு என்னன்னா, தேவன் நம் கையில கொடுத்திருக்கிற ஊழியங்கள், தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய ஊழிய பொறுப்புகள் அல்லது நல் வாய்ப்புகள். இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணும். இந்த ரெண்டுலயுமே இன்னைக்கு தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். இது நீங்க 6th வால்யூம்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு புது சிருஷ்டி, முதல்ல அவர் தன்னுடைய உடன்படிக்கை வாழ்க்கைக்காக அவர் வாழணும் இந்த பூமியில. ரெண்டாவது, தேவனுடைய தெய்வீக திட்டம் தன்னுடைய காலப்பகுதியில எப்படி செயல்பட்டு கொண்டிருக்குதோ, அந்த செயல்படுகிற தேவனுடைய வேலைகள்ல தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொள்ளணும். இந்த விஷயம் ஒவ்வொரு கேட்டகரிக்கு வித்தியாசப்படும். சிலர் பெரிய அளவில் தேவனுடைய பொறுப்புல இருப்பாங்க, அதிக கவனம் தேவை அவங்களுக்கு. சிலர் ஏதோ ஒரு வகையில தேவனுடைய ஊழியத்துல தங்கள் பங்கு இருக்கும். பணம் கொடுக்கிற விஷயத்துல, சபையில சின்ன சின்ன வேலைகள் பார்க்கிற விஷயத்துல, ஏதாவது பெரிய அளவில் ஊழியம் பண்ணக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு ஒத்துழைப்பாக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய விஷயத்துல, ஏதோ ஒரு முறையில தேவனுடைய ஊழியங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அப்படி செய்வது, அது நம்ம சுய ரட்சிப்புக்கு, நம்மளுடைய உடன்படிக்கைக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். எனவே இந்த ரெண்டு விஷயங்கள் வைக்கலாம். நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிற சொத்து, இது சொத்து என்பதற்கு வசனம் மல்கியா 3:17 வசனம் வாசிக்கலாம்.
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமா, இது முக்கியமான தீர்க்க தரிசனம். கடைசி கால பாத அங்கங்கள் அவங்க நிறைவடையக்கூடிய நிலை, அப்பொழுது நிறைவேறக்கூடிய ப்ராபசி அது, என் சம்பத்தை நான் கூட்டி சேர்க்கும் நாளில். ரொம்ப கடைசி பகுதி இது. நிறைவடைஞ்சா முழுமையா தேவ சொத்து அது கம்ப்ளீட் ஆகும். அப்ப அந்த முழுமையா கம்ப்ளீட் ஆகக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நினைத்து பார்த்தோம்னா, உண்மையிலேயே தேவனுடைய சொத்து மேல அதிகாரியாக தேவன் வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய சொந்த ரட்சிப்புக்குரிய உக்கிரானக்காரர்கள். ரெண்டாவது, தேவன் கிருபையா நம்ம கையில கொடுத்திருக்கிற சிறு சிறு ஊழிய வாய்ப்புகள். இது எதுவுமே நம்ம வம்சாவளியில இதுக்கு வரல. தேவனே பார்த்து கிருபையா இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டார். அவர் கொடுக்கிற ஊழிய பொறுப்புகள் கூட எப்படின்னா, இயல்பாகவே அந்த கேரக்டர்ஸ், இயல்பாகவே அந்த எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கும். அந்தந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த திறமைகள் நல் வாய்ப்புகளுக்கு தகுந்தாற் போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா எடுத்து பயன்படுத்துறார். அதனாலதான் எல்லாரையும் தேவன் ஒரே மாதிரி பயன்படுத்துறது இல்ல. இது நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் கேட்கிறோம் திறமைகள் பற்றி எல்லாம் பார்க்கும்போது. பட் இந்த விஷயத்துல கூட அந்த பாயிண்ட புரிஞ்சுட்டு தான் நம்ம சொல்றோம், ரெண்டு பேரும் விஷயத்துல தேவ சொத்துக்கு உள்ளானவர்கள். ஒன்னு சுயரட்சிப்பு, இன்னொன்னு தேவன் கையிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய ஊழியங்கள். ஆனா இந்த விஷயங்கள நம்ம எப்படிப்பட்டவங்களா நடக்கணும் அப்படின்னா, தேவன் மேல நம்பிக்கை உள்ளவங்களா நடக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்புக்குள்ள நம்ம வந்தது நம்ம சுய நம்பிக்கையை வச்சு வரல, நம்மளா சுயமா கண்டுபிடிக்கல இதுதான் உண்மை சத்தியம், நம்மளா சுயமா கண்டுபிடிக்கல நம்ம இந்த ஊழியத்துல பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு தேவனே தான் என்ன பண்ணிருக்கிறார்னா, எரோபியாமை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்னைக்குமே செய்ய வேண்டிய விஷயம், தேவன் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். சுய நம்பிக்கை உள்ளவங்களா நம்ம காணப்படக்கூடாது. அதத்தான் ஞானி சொன்னார். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள்ல படிக்கலாம்.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
எஸ், இதுதான் அவர் சொல்லிட்டார். சுய புத்தி மேல சாயாத சாஞ்சா எரோபியாமின் முடிவு ஆவிக்குரிய முறையில நமக்கான முடிவாகும். பாடம் இப்படித்தான் நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம என்ன யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னா, பதில் எல்லாம் ஓகே, சுய புத்தினா என்ன அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை புரிஞ்சிட்டு வாழ்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா சுய புத்தி, அந்த செல்ஃப் கான்பிடன்ட், ஓன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது கேட்கும் போது. பட் இதனுடைய விளக்கம் என்ன கேட்டோம்னா, இதனுடைய விளக்கம் ஒரு வரியில சொல்ல முடியாது. இதுதான் சுய நம்பிக்கை, இதுல நீங்க எச்சரிக்கையா இருந்துக்குங்க, நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எரோபியாம் பற்றி தேவன் என்னத்தான் வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார்னா தன் மனதிலே சிந்தித்தான். அப்போ ஒரு மனுஷனுடைய உணர்வுகளை யார் தான் புரிய முடியும் அப்படின்னா தேவன் தான் புரிய முடியும். நமக்கு தெரியும் நீதிமொழிகள் அநேக வசனங்கள் இருக்குது. ஒருத்தன் என்ன யோசிக்கிறார் அது யாருக்கு தெரியும்னா, யோசிக்கிற அவருக்கு தெரியும், இல்லைன்னா அவரை படைத்த தேவனுக்கு தெரியும். அப்ப சுய நம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டுட்டா, தேவனுடைய வார்த்தைகள் மேல இருக்கக்கூடிய உறுதியை விட்டுட்டு, உடன்படிக்கை பண்ணின நம்ம உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு, அதற்கு விகற்பமா நம்ம எதையாவது யோசிச்சோம்னா, நம்ம யோசிக்கிற யோசனைகளுக்கு தேவ வார்த்தை சப்போர்ட் பண்ணாது. அப்படி தேவ வார்த்தை சப்போர்ட் பண்ணாத எந்தெந்த விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம சொந்த மனசுலேருந்து வரக்கூடிய யோசனைகள். இதை பொதுப்படையா சொல்லும் போது அப்படித்தான் சொல்லலாம். இன்னைக்கு நமக்குள்ள சுய நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்டுட்டா, நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தாவீதை போல அந்த சுய நம்பிக்கைகள் தேவ வார்த்தை மூலம் கண்டுபிடிக்கணும். எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை எது எது சுய நம்பிக்கை, அநேக தாட் எழும்பும் எதிர்காலத்தை பற்றி, ஊழியங்கள் பற்றி எழும்பும், எழும்புற விஷயங்கள் அது தேவ வார்த்தைப்படி இருக்கா பார்க்கணும். ஏன்னா இந்த சுய நம்பிக்கை என்ன வரவிடாதுன்னா, நம்ம வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரவிடாது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே மனசு சொல்லும், இந்த கஷ்டம் வராதபடிக்கு ஏதாவது குறுக்கு வழியில போய் அதை சரிப்படுத்து. ஆனா கர்த்தர் வார்த்தை இருக்குது, அநேக உபத்திரவங்களின் வழியா தான் தேவ ராஜ்யத்துக்கு போகணும். அப்ப உபத்திரவங்கள் வர வர தேவ ராஜ்யத்திற்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப சீக்கிரம் நம்ம போலாம், அதுதான் உபத்திரவம் காண்பிக்குது. ஆனா சுய நம்பிக்கை என்ன காமிக்கும்னா, இல்ல இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம் ஊழியத்துல, தனிப்பட்டவனுடைய உடன்படிக்கை வாழ்க்கையில இது வேண்டாம், ஏதோ ஒரு நார்மலா எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சேஃபா இந்த ஓட்டத்துல ஓடலாமே, இதுதான் சுய நம்பிக்கை வரும். அதனாலதான் சகோதரர் ரசல் இதுக்கு பழைய ஏற்பாட்டில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து அவர் கொடுப்பார். ரீப்ரின்ஸ்ல 5216 அதிகாரம் பாத்தீங்கன்னா, அது மன்னிக்கணும், அந்த 16 பக்கத்துல பாத்துட்டீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா, யோசேப்பு வாழ்க்கையில பல்வேறுபட்ட சூழல் கடந்து போயிட்டாலும், ஒரு சந்தர்ப்பத்தில் பார்வோனுடைய சொப்பனத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய வாய்ப்புல போய் நிக்கிறார் பார்வோனுக்கு முன்னாடி. அப்படி அவர் போய் நிக்கிறது அவர் சுய நம்பிக்கையில போல, தேவனே தான் அவரை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தினார். இதே போலதான் இன்னைக்கு நம்ம கூட. யோசேப்புக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஆனா பைனலா தேவன் அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து உயர்த்தும் போது அது தேவன் மேல் அவர் வச்சிருந்த நம்பிக்கை மற்றும் தேவனே அவரை உயர்த்தினார் என்பதற்குரிய ஆதாரம் அது. அது போலத்தான் நமக்கு கூட எத்தனை சூழ்நிலைகள் கடந்து வந்துட்டாலும் ஒரு காலத்திலையும் தேவ வார்த்தைகளுக்கு விரோதமான முறையில நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்தில் யோசனைகள் வரக்கூடாது. வரவே வராது சொல்ல முடியாது, வரும், ஆனா அதெல்லாம் செயலாக்கத்திற்குள்ள நம்ம கொண்டு போக கூடாது. இதுதான் இந்த விஷயத்துல பாக்குறோம். அப்படி செயலாக்கத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? அதான் சொன்னார் ஞானி நீதிமொழிகள்ல நம்ம வாசிச்ச அந்த வசன பகுதிகளை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் டிவைனுடைய கைடிங், டிவைன் லீடிங்க்கு உங்களை அர்ப்பணிங்க. தெய்வீக வழி நடத்துதல் என்னவோ அதற்காக நீங்கள் காத்திருந்து ஜெபத்தோட கூட அதுல நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எங்க பார்க்கலாம்? ரேப்ரின்ஸ்ல 3806 பக்கத்துல இந்த வார்த்தை, அந்த நீதிமொழிகளுடைய வசனத்துக்கு கமெண்ட்ஸ் நீங்க செக் பண்ணலாம். முழுமையா ஜெபத்தோட தெய்வீக வழி நடத்துதல் என்ன? இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இந்த நெருக்கமான சூழ்நிலையில, இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையில தெய்வீக வழி நடத்துதல் என்ன? இதுக்கு தான் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிற நம்ம நிதானிக்கணும், சிந்திக்கணுமே ஒழிய இதற்கு மாறாக தெய்வீக வழிநடத்துதலுக்கு விரோதமாக சுயநம்பிக்கை உள்ளவங்களா மாறணும்னா என்ன பாதிப்புனா, தேவன் கொடுத்தார் நல் வாய்ப்புகள், இந்த பரலோக வாய்ப்பு, அவருடைய சொத்தாக கூடிய வாய்ப்பு, எபிலிட்டி, சில திறமை நமக்குள்ள இருக்குது, அது நிமித்தம் தேவன் கொடுத்தார் சில ஊழிய பொறுப்புகள். இது எல்லாவற்றையும் தவற விடுகிறவர்களாகவும் தவறாக பயன்படுத்துகிறவர்களாகவும் நாம் மாறிப்போவோம். காரணம் சுயநம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ட், ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். இது வளரும், இது வளர்ந்து வளர்ந்து துணிகர பாவியாக கடைசியில் நம்மளை கொண்டு போகும். அப்படி பாவியாக கொண்டு போகும்போது பரிசுத்தமான தேவ சமூகத்துக்கு நம்ம போக முடியாது. பரிசுத்தமான தேவ ஜனங்களுக்கு முன்னாடி கூட சக்சஸ்ஃபுல்லான ஊழியமும் நம்ம செய்ய முடியாது. எனவே இதுதான் நம்ம பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவ கிருபையில கூடி வந்திருக்கிற இந்த முதல் வாய்ப்புல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பரலோக வாய்ப்பு, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஊழிய வாய்ப்பு, இவைகளை தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம தொடரலாம். தேவ வார்த்தையின்படி, பரிசுத்தவான்களுடைய வார்த்தையின்படி நம்ம தொடரலாம். நம்ம சுய எண்ணங்களின்படி நம்ம தொடர்ந்தோம்னா அது நம்மை வெற்றியுள்ளவர்களா மாற்றாமல் தோல்வி உள்ளவர்களாகவே நம்மை மாற்றும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எனவே இனிமேல் நம்ம வாழ்க்கையில சுய நம்பிக்கைகளுக்கு நம்ம செவி சாய்க்காமல் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக நம்ம வாழலாம். அதற்கு வேண்டிய கிருபைகளையும் இரக்கங்களையும் தேவன் தாமே நம் யாவருக்கும் கொடுப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.